நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 26 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் வெள்ளியன்று காலமான கியூப புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் வாழ்க்கை குறிப்பு அடங்கிய செய்தி. மரணத்திற்கு தமிழக தலைவர்களின் இரங்கல் செய்திகள்.
இந்தியாவுக்கு நெருக்கமானவர், எந்த நேரத்திலும் இந்தியாவுக்கு துணையா இருந்து போராடியவர், அவர் மறைந்தது நம் அனைவருக்கும் பெரிய இழப்பு
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் மரியம் மைக்கேல்.
ஃபிடல் காஸ்ட்ரோவின் உடல் இன்றிரவு தகனம் செய்யப்படும் என்றும், இறுதிச் சடங்கு டிசம்பர் மாதம் 4 தேதி தென்கிழக்கில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரமான சாண்டியாகோவில் நடைபெறும் என்று கியூபா அரசு தெரிவித்துள்ளது. கியூபாவின் அரசு தொலைக்காட்சியில் காஸ்ட்ரோவின் சகோதரரும் தற்போதைய அதிபருமான ரவுல் காஸ்ட்ரோ இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஃபிடல் காஸ்ட்ரோவின் மரணத்தை ஒட்டி கியூபாவில் 9 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிப்போரின் போது புரட்சி மற்றும் எதிர்ப்பின் சின்னமாக திகழ்ந்த முன்னாள் கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ தனது 90 வயதில் காலமானார்.
மறைந்த கியூபாவின் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு உலகத் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சீன மக்கள் ஓர் உண்மையான காம்ரேடை இழந்து விட்டனர் என்றும், காஸ்ட்ரோவின் சாதனைகள் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் காஸ்ட்ரோ ஒரு சகாப்தத்தின் சின்னம் என்று கூறியுள்ளார். காஸ்ட்ரோவின் மரணம் ஒரு சோக செய்தி என்றும், அவருக்காக ஜெபிக்கப்பட்டுள்ளது என்றும் போப் பிரான்சிஸ் கூறியுள்ளார். 20 நூற்றாண்டின் மிக சிறந்த சின்னமாக விளங்கிய நபர்களில் ஒருவர் காஸ்ட்ரோ என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்துள்ளார்.
கியூபாவின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ காலமானதைத் தொடர்ந்து, அமெரிக்க மாகாணமான புளோரிடாவில் உள்ள கியூப புலம்பெயர் மக்கள் செறிந்து வாழும் நகரான மயாமியின் தெருக்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் தங்களுடைய கார்களில் ஒலிப்பான் மற்றும் உலோகத்தட்டு மூலம் சத்தங்கள் எழுப்பியும் பட்டாசுகளை வெடித்தும் வருகின்றனர். மயாமியின் லிட்டில் ஹவானா மாவட்டம் புலம்பெயர்ந்து வாழும் பல கியூப மக்கள் அதிகம் வாழும் பகுதியாகும். கியூபா வேண்டும், காஸ்ட்ரோ வேண்டாம் என்ற கோஷங்களும் ஆங்காங்கே ஒலித்தன.
சோமாலிய தலைநகர் மொகடிஷுவில் உள்ள பரபரப்பான சந்தை பகுதி ஒன்றில் கார் குண்டு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 10 பேர் பலியாகியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தாக்குதலில் பலியானவரின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருக்கும் என்று ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் பலர் காயமடைந்துள்ளனர். காய்கறி மற்றும் பிற உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டு வந்த இந்த சந்தையும் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளது.
பாகிஸ்தானின் அதிகாரம் மிகுந்த செல்வாக்கு மிக்க பதவிகளில் ஒன்றான இராணுவ தலைமை தளபதி பொறுப்புக்கு புதிய ஒருவரை அந்நாடு அறிவித்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இந்த பணிப்பொறுப்பை ஏற்கின்ற லெப்டினன்ட் தளபதி கமார் ஜாபத் பாஜ்வா இராணுவ தளபதியாக படையின் பெரியதொரு படைப்பிரிவுகளில் ஒன்றை வழிநடத்தியவராவார். இராணுவத்தின் பிரபலமான உயிரிய தலைவராக பரவலாக பார்க்கப்பட்ட தளபதி ரஹில் ஷெரீஃபுக்கு அடுத்தபடியாக யார் பொறுப்பேற்க இருக்கிறார் என ஊகங்கள் பல வாரங்களாக நிலவி வந்த சூழலில் இந்த செய்தி வந்திருக்கிறது.
பெரிய நகரங்களில் ஒன்றான யாங்கூனில் உள்ள உள்ளூர் அரசு அலுவலகங்களில் வெடித்திருக்கும் நாட்டு வெடிகுண்டுகளை வைத்த குற்றச்சாட்டின் கீழ் 3 மியான்மர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமை மாலையில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்புகளில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. அனைவரும் முஸ்லீம்களாக இருக்கும் இந்த சந்தேக நபர்களுக்கும் ரக்கைன் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் தீவிரவாதிகள் என்று அதிகாரிகள் கூறுவோருக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என்பது விசாரிக்கப்பட்டு வருகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். கியூபாவை 50 காலம் ஆட்சி செய்த ஃபிடல் காஸ்ட்ரோ வெள்ளியன்று இரவு காலமானார். அவரது உடல் இன்று இரவு தகனம் செய்யப்பட உள்ளது என்ற செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவின் வாழ்க்கை குறிப்பு அடங்கிய செய்தி தொகுப்பை தருகிறார் மணிவண்ணன்.
ஃபிடல் காஸ்ட்ரோ உலகில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு சர்வாதிகாரி. அவரை ஒழித்து கட்ட அமெரிக்கா பலமுறை முயன்ற போதும் காஸ்ட்ரோ 9 அமெரிக்க அதிபர்களை பார்த்துவிட்டார். அவர் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஒரு முள்ளாகவே இருந்தார். அமெரிக்காவின் கொல்லைப்புறத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற ஊழல் மிகுந்த பட்டிஸ்டா அரசை அகற்ற வேண்டும் என்று காஸ்ட்ரோ திடமாக இருந்தார். காஸ்ட்ரோவும் அவரது சக புரட்சியாளர்களும் அவர்கள் ஒளிந்திருந்த மலைப்பகுதியிலிருந்து ஒரு இலக்கண சுத்தமான கெரில்லா போரை தொடங்கினர். 1959 வெற்றி நாயகனாக காஸ்ட்ரோ தலைமையிலான படைகள் தலைநகர் ஹவானாவுக்குள் நுழைந்தன. பட்டிஸ்டா தப்பியோடினார். கியூபாவில் புதிய அரசு அமைந்தது. அதில் புகழ்பெற்ற செகுவராவும் பதவி வகித்தார். அதன் பிறகு காஸ்ட்ரோ கியூபாவின் சக்திமிக்க அண்டை நாடான அமெரிக்காவுக்கு சென்று நேசக்கரம் நீட்டினார். ஆனால் அமெரிக்க அதிபர் ஐசன்ஹோவர் அவரை சந்திக்க மறுத்த நிலையில் தான் நிராகரிக்கப்பட்டது போல் காஸ்ட்ரோ உணர்ந்தார். அமெரிக்காவால் மூக்குடைப்பட்டதால் தான் சோவியத் ஒன்றியம் மற்றும் அதன் தலைவர் நிக்கிட்டா குருஷேவின் செல்வாக்கு வளையத்துக்குள் செல்ல நேரிட்டதாக காஸ்ட்ரோ கூறினார். கியூபா அந்த கட்டத்தில் சோவியத் ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிலவிய பனிப்போரின் ஒரு யுத்த கணமாக மாறியது. ஏப்ரல் 1961 பன்றிகள் குடா யுத்தம். இது கியூபா புலம்பெயர்ந்த மக்களில் ஒரு சிலரை தனி இராணுவமாக ஆட்சேர்ப்பு செய்து அவர்களை கியூபாவிற்குள் ஊடுருவ வைத்து காஸ்ட்ரோவை அகற்ற அமெரிக்கா எடுத்த தோல்வியில் முடிந்த முயற்சி. இளம் புரட்சியாளரான காஸ்ட்ரோ அந்த முயற்சியை முறியடித்தார். அதற்கு ஒரு ஆண்டுக்கு பின்னால் மேலும் பெரிய நெருக்கடி. அமெரிக்காவின் வேவு பார்க்கும் விமானங்கள், சோவியத் ஒன்றிய ஏவுகணைகள் கியூபாவை நோக்கி கொண்டு செல்லப்படுவதைக் கண்டன. உலகம் ஒரு அணு ஆயுத போரின் விளிம்பில் நின்றது.
Unmistakable evidence has established the fact that a series of offensive missile sites is now in preparation on that imprisoned island.
இரு வல்லரசுகளும் நேருக்கு நேர் மோதல் நிலையில். ஆனால் இறுதியில் சோவியத் ஒன்றிய தலைவர் குருஷேவ் தான் முதலில் பணிந்தார். கியூபாவில் உள்ள ஏவுகணைகளை அகற்றினார். ஆனால் இதன் விளைவு காஸ்ட்ரோ அமெரிக்காவின் முதல் விரோதியானார். பல முறை அமெரிக்க உளவு நிறுவனமான CIA அவரை படுகொலை செய்ய முயன்றது. அவர் சிகார் புகைக்கும் வழக்கம் உள்ளவர் என்பதால் ஒருமுறை அவர் புகைக்கும் சிகாரில் கூட வெடிமருந்துகளை நிரப்பி அவரை கொல்ல முயன்றது CIA. வேறு பல சதித்திட்டங்கள் இன்னும் வினோதமானவை. ஒரு பவுடரை தயாரித்து அவரது முகத்தில் தடவி அவர் தாடி முடி கொட்டிவிடுமாறு ஒரு திட்டம். இது நடந்தால் மக்கள் அவரை நோக்கி கேலியாக சிரிப்பார்கள் என்பதுதான் அந்த திட்டம். ஆனால் அமெரிக்கா கியூபாவுக்கு எதிரான சதியில் ஈடுபட்டிருந்த வேளையில் சோவியத் ஒன்றியம் கியூபாவிற்கு பண உதவியை கொட்டியது. கியூபாவில் உற்பத்தியாகும் கரும்பில் இருந்து கிடைக்கும் சர்க்கரையை சோவியத் ஒன்றியம் இறக்குமதி செய்து கொண்டது. சோவியத் ஒன்றிய கப்பல்கள் ஹவானா துறைமுகத்தில் நங்கூரமிட்டபடியே இருந்தன. அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளால் கியூபா பாதிக்கப்படாமல் இருக்க சோவியத் ஒன்றியம் பொருட்களை வழங்கி வந்தது. ஆனால் சோவியத் கம்யூனிசம் வீழ்ந்தபோது கியூப பொருளாதாரமும் வீழ்ந்தது. இந்த சின்னஞ்சிறு நாடு பொருளாதார சரிவை எதிர்நோக்கியது. உணவுக்காக மக்கள் வரிசையை நிற்க நேரிட்ட நிலையில் அவர்களது கோபம் அதிகமானது. 1990களில் கியூப மக்கள் பலருக்கு காஸ்ட்ரோவின் கம்யூனிச ஆட்சி போதும் போதும் என்றாகிவிட்டது. பல ஆயிரக்கணக்கான கியூபர்கள் ஆபத்தான படகுகளில் கடல் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்துக்கு தப்பியோடினர். அது ஃபிடல் காஸ்ட்ரோ மீது மக்கள் காட்டிய அவநம்பிக்கையின் அப்பட்டமான வெளிப்பாடு. ஆனாலும் கியூபாவில் தான் செய்த சாதனைகள் சிலவற்றுக்காக காஸ்ட்ரோ பெருமைப்படலாம். அனைவருக்கும் இலவசமாக கிடைத்த உயர்தர மருத்துவ சேவைகள், தொழில் வளம் பெற்ற நாடுகளுக்கு சமமாக எட்டப்பட்ட எழுத்தறிவு போன்றவைதான் அவரது சாதனைகள். ஃபிடல் காஸ்ட்ரோ 20ஆம் நூற்றாண்டின் ஒரு மாபெரும் தலைவராக விளங்கினார். அவரது தாக்கம் மெல்ல மெல்லத்தான் மறையும். பல கியூப பிரஜைகள் அவரை விருத்தாலும் பலர் அவரை மிகவும் நேசித்தனர். அமெரிக்கா என்ற கொலையாத்தை எதிர்த்த டேவிட் என்றுதான் மக்கள் அவரை பார்த்தனர். அவர்களுக்கு காஸ்ட்ரோதான் கியூபா, கியூபாதான் காஸ்ட்ரோ.
மணிவண்ணன் செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவிற்கு தமிழக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது குறித்த தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கியூப தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு இந்திய தலைவர்களும் தமிழக தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஃபிடல் காஸ்ட்ரோ 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவர். இந்தியா ஒரு சிறந்த நண்பரை இழந்துவிட்டது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன் இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ஒரு சின்னஞ்சிறிய நாட்டில் சிங்கக்குட்டியாக உளவி பெருமைக்குரிய புரட்சி தலைவனாக வளர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோ நான் மறக்க முடியாத மாவீரர்களில் ஒருவர் என்று கூறியுள்ளார். வரலாற்றின் புகழில் இருந்து ஒருபோதும் ஃபிடல் காஸ்ட்ரோவை விடுவிக்க முடியாது என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்து நினைவு கூர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நல்லகண்ணு,
முன்மாதிரியான நாட்டை உருவாக்கி அமெரிக்காவுடைய தலைவாசலில் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற இந்தியாவுக்கு நெருக்கமானவர், எந்த நேரத்திலும் இந்தியாவுக்கு துணையாக இருந்து போராடியவர். அவர் மறைந்தது நம் அனைவருக்கும் பெரிய இழப்பு, கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் பல இழப்பு, விடுதலை அடைந்த ஆசிய நாடுகளில் உள்ள பல நாடுகளுக்கும் பெரிய இழப்பாக இருக்கிறது
என்றார் நல்லகண்ணு. சென்னையில் ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்து அறிந்தவர்கள் அவரது மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறினர்.
பட்டிஸ்டாவோட கோர்ட்ல ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார், வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு. வரலாறு அவரை விடுதலை மட்டும் செய்யல, வரலாறு அவரை கொண்டாடி வரலாற்று கதாநாயகரா இன்னைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்காரு. அது உலகம் முழுக்க எழுந்திருக்கிற அவருக்கான அஞ்சலிகள் அதை காட்டுது. கியூபாவில் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சோசியலிச அரசாங்கம் தான் அதை நிரூபிக்கிற ஒரு விஷயமா இருக்கு.
அவர் இழந்தது என்பது மாபெரும் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். அவர் வந்து அதாவது அனைத்து நாடுகளுக்கும் அந்த கியூபா என்பது மிக ஒரு உதவிகரமாக நாடாக இருந்தது. அதே மாதிரி டாக்டர்கள், அதே மாதிரி விவசாயத்துறையிலேருந்து பல்வேறு வகையில் அவங்க வந்து அந்த நாடு வந்து உதவி புரிந்து வந்தது. அதனுடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு தான்.
ஆதர்சமாக திகழ்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர், உலகின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான். அதை வந்து மிக 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 வருத்தமாக இருக்கு. என்ன போன்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியாக திகழ்ந்தவர் அவர். முதன் முதலாக அந்த இலவசமாக கல்வி அந்த மாதிரி விஷயங்கள், 638 தடவை அவரை வந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவர் பாட்டாளி மக்களுக்காக சேவை செஞ்சிருப்பார்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில் இன்று ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கான இரங்கல் கூட்டங்களை நடத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடற்கரையில் சிறிய இரங்கல் ஊர்வலம் ஒன்றை நடத்தியுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய குறிப்பு அது. இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். வழக்கு விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் தொடர்பாக ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிறப்பு குழு ஒன்றை நியமித்துள்ளதாக அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கே.எஸ். உதயகுமார்.
வழக்கு விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் சம்பந்தமாக ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இன்று நாடாளுமன்றம் கூடிய போது மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் அனுரா குமார திசாநாயக்க எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய போதே ஆளும் கட்சியின் அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல இதனை அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரா குமார திசாநாயக்க கருத்துக்களை தெரிவித்த போது 1700 மேற்பட்ட சிறை கைதிகள் ஒரு வருடத்துக்கும் மேலாக வழக்கு விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம்
சாட்டினார்.
வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் இவ்வாறு கைதிகளை தடுத்து வைப்பதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரா குமார திசாநாயக்க தமிழ் கைதிகள் மாத்திரமின்றி ஏனைய கைதிகளுக்கும் இந்த அநீதி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அநீதியான முறையில் கைதிகளை தடுத்து வைத்து அவர்களுக்கு சட்ட விரோதமான முறையில் தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க முடியாதென்றும் அனுரா குமார திசாநாயக்க மேலும் குற்றம் சாட்டினார். அதற்கு பதில் வழங்கிய ஆளும் கட்சியின் அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சம்பந்தமாக ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். பிரதமர், நீதியமைச்சர், சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கிரியல்ல இந்த குழு கைதிகள் சம்பந்தமாக ஆராய்ந்து அவர்களுக்கு எவ்வாறு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று தீர்மானங்களை எடுக்கும் என்றும் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கியூபாவின் மறைந்த தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் உடல் சனிக்கிழமை இரவு தகனம் செய்யப்படும் என்றும் இறுதிச் சடங்கு டிசம்பர் 4 தென்கிழக்கில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரமான சாண்டியாகோவில் நடைபெறும் என்றும் கியூபா அரசு தெரிவித்துள்ளது. கியூபாவின் மறைந்த தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு உலகத் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சோமாலிய தலைநகர் மொகடிஷுவில் உள்ள பரபரப்பான சந்தைப்பகுதி ஒன்றில் நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் 10 பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் அதிகாரம் மிகுந்த செல்வாக்கு மிக்க பதவிகளில் ஒன்றான இராணுவ தலைமை தளபதி பொறுப்புக்கு லெப்டினன்ட் தளபதி கமார் ஜாவேத் பஜாவை அந்நாடு அறிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். செய்தி அரங்கம் இன்று நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று நேயர் நேரம் இடம்பெறவில்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.